அதாம் பாவத்தில் வீழ்ந்த பொழுது தேவன் கூறிய முதலாவது வார்த்தை, கிருபையின் போதனையினுடைய அஸ்திபாரமாக இந்த 9வது வசனம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். முழு உலகத்துக்கும் ராஜாவாக, ஆசாரியனாக, தீர்க்கதரிசியாக, முழு படைப்புக்கும் மேன்மையான ஒரு மனிதனாக தேவன் ஆதாமின் கையிலே சகல மகிமையும் கொடுத்தார். சகலத்துக்கும் அவன் ஒருவனே அதிபதியாக இருக்கிறான். எல்லா நன்மைகளையும், தேவனது எல்லா நீதியான குணாதிசயங்களையும் அனுபவித்தவன். அவன் படைப்பின் மூலமாகவும், தேவனோடு நெருங்கி ஜீவித்த அந்த ஜீவியத்தின் மூலமாகவும் தேவன் யார் என்கிற ஒரு பூரணமான அறிவை பெற்றவன். தேவனது அன்பும், தேவனது இரக்கமும், தேவனது மன்னிப்பும், தேவனது தயையும் எவ்வளவு பெரியது என்று அறிந்தவன். அப்படிப்பட்ட ஆதாம் துணிகரமாக கலகத்தோடு தேவனது வார்த்தையை மீறி தேவனுக்கு எதிராக கலகம் செய்து, தேவனது உறவை விட்டு பிறந்து அவன் பாவம் செய்து அவன் ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவனை தேடி வந்து சொன்ன ஒரு வார்த்தை, ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்கிற கேள்வியை அவன் முன்வைக்கிறான். இந்த கேள்வியானது இரண்டு அடிப்படையான காரியங்களை நமக்கு முன்வைக்கிறது. எங்கே இருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்று மூலமுறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமே, நீ எந்த நிலையில் இப்பொழுது இருக்கிறாய் என்று தேவன் அவனை பார்த்து கேட்கிறார். அவனுடைய பாவத்து நிமித்தமாக அவன் எப்படிப்பட்ட இழந்து போன ஒரு நிர்பந்தமான நிலையில் இருக்கா என்பதை தேவன் முதலாவது அவனுக்கு உணர்த்துகிறார். அவன் கடவுளுடைய உறவை விட்டு முதலாவது இழந்திருக்கிறான். தேவனது எல்லா விதமான நன்மைகளையும் மேன்மைகளையும் இழந்தவனாக அவன் இருக்கிறான் என்பதை உணர்த்துகிறான். அவன் துணிகரமாக தேவனது வார்த்தையை மீறினவன், துணிகரமாக தேவனது ஆக்கினைக்கும் தேவனது நீதியான தண்டனைக்கும் தன்னை உட்படுத்திய கொண்டான் என்பதை தேவன் அவனுக்கு சொல்கிறான். நீ எனக்கு எதிராக எவ்வளவு தூரம், எவ்வளவு மேன்மையான மகத்துவத்தை இழந்து பாவம் செய்தாய் என்பதை தேவன் அவனுக்கு உணர்த்துகிறான். அவன் செய்த பாவத்தினால் அவன் எவ்வளவு வெட்கத்தோடையும், அவமானத்தோடையும், குற்ற உணர்வோடும், கடவுளுக்குள்ளான எல்லா மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அவன் எவ்வளவு தூரம் இழந்திருக்கிறான்றதை கடவுள் அந்த வார்த்தையின் மூலமாக சொல்கிறான். உன் நிலை என்ன? நீ எங்கே நின்றுட்டுருக்கிற? எப்படிப்பட்ட இருதயத்தோடு, உணர்வோடு நீ என்று இருக்கின்ற கேள்விதான் நீ எங்கே இருக்கிறாய் என்கிற கேள்வியை சூழ்ந்திருக்கிறார். கடவுளுடைய ஆக்கினையும் தண்டனையும் எப்போ வருன்ற பயத்தோடு இருக்கிறான். சாகவே சாவாய் சொல்ற வார்த்தை எப்போ நடக்க போதும்னு காத்துட்டு இருக்கிறான். எப்போ அழிக்கப்பட போறோம்னு காத்துட்டு இருக்கிறான். தேவனது சத்தத்தை கேட்டு அவன் ஒளிந்து, அவன் அத்து இலைகளால் தன்னை மூடிக்கொண்டு மரங்களுக்கு ஊடாக ஒளிந்து இருக்கிறான். அவன் அறிவுக்கு தெரியும், அவருடைய பார்வைக்கு அவன் தப்புனதில்லைன்னு தெரியும், அவர் எல்லாவற்றையும் மறந்திருக்கிறார் தெரியும், அவரை விட்டு தான் மறைந்து ஒரு பொழுதும் போக முடியாதுன்னு தெரியும். ஆனா பாவம் அவனை மதிக்கடா இருக்குது, பாவம் அவனை குற்றவாளியா இருக்குது, பாவம் அவனுடைய சந்தோஷத்தை பறிச்சிருச்சு, பாவம் அவன் இக்கட்டான நிலைக்குள்ளாக தேவனுடைய தண்டனைக்கும் கோபத்துக்கும் ஆளானவனாக அவன் நின்று கொண்டிருக்கான். இந்த திருவிருந்து நமக்கு சொல்லக்கூடிய முதல் அடிப்படையான விஷயம் இதுதான். அதான்ற பேருக்கு பதிலாக நம்முடைய பேரை போட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வியை கேட்டுக்கோ. உங்க நிலை என்ன? இந்த 6 நாட்களாக நமது வாழ்க்கையுடைய நிலை என்னன்றதான் இந்த திருவிருந்து கேட்கக்கூடிய முதல் விஷயம். எந்த வித நிலையோடு இதிலே நாம் பங்கு பெறப்போகிறோம்? இல்லை, பங்கு பெறக்கூடிய விசுவாசிகளாக நீங்களும் நானும் இந்த ஆதாமினுடைய நிலப்பட பாவம் இருக்கிற வரைக்கும் இந்த உணர்வு ஒரு பொழுது விட்டு போகாது. பாவத்தோடு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய உறவிலிருந்து பிறக்கப்படுகிறான், கடவுளுடைய தண்டனைக்குள்ளாகிறான், கடவுளுடைய வார்த்தையை மீறுகிறான், கடவுளுடைய சமாதானத்தை அவன் இழந்து போகிறவனாக இருக்கிறான், கடவுளுடைய சாபம் அவனுக்குள்ளாக இருக்கிறது. 6 நாட்கள் நம்முடைய வாழ்க்கை கடவுளுடைய உறவு எப்படி இருந்துச்சு? 6 நாள் கடவுளுக்குள்ளாக மகிழ்ச்சியா இருந்தீங்களா? கடவுளை தேடினீங்களா? வேதத்தை வாசிச்சீங்களா? தியானிச்சீங்களா? கடவுளோடு உறவு கொண்டீங்களா? கடவுளுடைய சத்தம் உங்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டதா? எப்படி இருந்துச்சு வாழ்க்கை? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வந்த நபர்களாக அதில் நாம் நின்று கொண்டிருக்கிறோமா? கடவுளுடைய குணாதிசயத்தை குறித்த, நீதியை குறித்த பயமும் துக்கமும் இல்லாத ஒரு நிலையை நாம் இருக்கிறோமா? எவ்வளவு குற்ற உணர்வு இருக்கு? 6 நாட்களுடைய செய்த பாவம் எவ்வளவு தூரம் தேவனது சமாதானத்தையும் தேவனது அன்பையிலும் இருந்து நம்மளை பிரித்துக் கொண்டதாக இருக்கிறது? கடவுளுடைய மேன்மையான எவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் அந்த சூரியன், அந்த மலை, அந்த சுவாசம் வந்துட்டு போகும் பொழுது அவர் இரக்கம் உள்ளவராக, அவர் போஷிக்கிற தேவன் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தனது அன்பை அவர் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். எவ்வளவு நன்மைகளை கடவுளுடைய கரத்திலிருந்து பெற்றீங்க. ஹிருதயத்தில் உண்மையான மகிழ்ச்சி, சமாதானம் உணர்ந்து வருகிறார். எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் அகிழ்ச்சியோட இதில் வந்து நம்ம நிற்க முடியுமா? இந்த திருமணம் சொல்வது நாம் தேவனது தண்டனைக்கு பாத்திரவான்கள், தேவனது சாபத்துக்குரியவர்கள், தேவனது வார்த்தையை மீறிய ஜனங்கள். நம்முடைய நீதிகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தையாக இருக்குது. இந்த உலகத்துக்குரிய வேஷம் தரிக்கக்கூடிய ஒரு மக்கள், நமக்கு தேவைப்பானோ வேலை, சுகம், சமாதானம், இந்த உலகத்துடைய சிற்றின்பர்களை தவிர வேற என்ன உங்களுக்கு தேர்ந்தது? என்ன தைரியத்தோடு இந்த திருவுருதில கை வைக்க வரை கடவுளை குறித்த எந்த சிந்தை உங்களுக்குள்ளாக இருக்கு? இந்த மகிமையான தேவன் கொடுத்த அவ்வளவு மாட்சிமைகளையும் அவ்வளவு மகத்துவங்களையும் துணிகரமா எதிர்த்தான். அதன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட எல்லா அதிகாரங்களையும் எல்லா மேன்மையான காரியங்களுக்கு எதிராக, அந்த தேவனுக்கு எதிராக, இதுதான் உங்க வாழ்க்கை. இந்த 6 நாட்களாக உங்களுடைய ஒவ்வொரு பாவம் இந்த தேவனுக்கு எதிரானது. இந்த பரிசுத்தமான கடவுளுக்கு முன்பாக குற்றவாளிகளும் சாபத்துக்குரியவர்களாக நீங்கள் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். 2வதாக, நீ எங்கே இருக்கிறாய் என்கிற வார்த்தை அவனுக்கான மீட்பின் வழியை வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தை அவன் அழிக்கிறதுக்காக, அவனை தண்டிக்கிறதுக்காக, அவனை தேடி வரணுன்ற எந்த விதமான நோக்கமும் இல்லை. அவனுக்கு எல்லாமே சொல்லியாச்சு. அவன் எப்படி வாழணுன்ற வழிபுறம் அவனுக்கு தெரியும். அதை சாப்பிடுனாலும் சாகவே சாவாயும் தெரியும். ஆனால் அது அழிக்கப்படல, அவன் தண்டிக்கப்படல, அவனை உயிருள்ளவனாக அவர் ஏதேன் பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறான். மேலிருந்து பரலோகத்திலிருந்து ஆதாம் எங்கே இருக்கான்ற கேள்வி அவனுக்கு கேட்கல. அவன் இருக்கிற இடத்துக்கு அவர் தெரிவாரா? அவன் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறானோ அந்த இடத்துல வந்து அவனை சந்திக்கிறவராக இருக்கிறார். அவனை அழிப்பதற்காக அல்ல, அவனை தண்டிப்பதற்காக அல்ல, தான் சொன்ன அந்த சாபத்தை அவன் மீது சுமத்துவதற்காக அல்ல, அவனை காப்பாற்றுவதற்காக, அவனை மீட்பதற்காக அவர் தீவிரமா வர்றார். ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடு அது குழியில விழுந்து தவிக்கும் பொழுது எவ்வளவு தீவிரமாக அதை காப்பாத்த போவான், அந்த உணர்வோடு அவர் வருகிறார். ஒரு காணாம போய் புரட்டாட்டம் உள்ள ஒரு மகனை ஒரு தகப்பன் சந்திக்கும் பொழுது எவ்வளவு ஆர்வமா ஓடுவான, அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தோடும் அந்த மீட்பின் தயவுள்ள ஒரு பாரமான இருதயத்தோடு அவர் வருகிறார். எங்கே இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த உறவை அவர் புதுப்பிக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் வந்து அவன் அழிக்கிறதுக்கு வரல, அவனுடைய தண்டனையை குறித்து அங்கு சொல்வதற்கு வரல. நியாயமா அவன் அவர் இடத்துல வந்திருக்கணும். பாவத்துல வீழ்ந்த ஆதாம் தேவனே நீர் எங்கே இருக்கிறீன் கூக்குள் கொண்டிருக்கணும். ஆண்டவரே நான் விழுந்து போயிட்டேன், நீங்க எங்க இருக்கீங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை விடுதலை பண்ணுங்க, நான் சோரம் போயிட்டேன், அவன் ஓடி வந்திருக்கணும். ஆனா அந்த இடத்துல அவனுடைய எந்த விதமான அறிக்கையும் நாம் அங்க பார்க்கல. தேவன் தயவுள்ளவராய் உன்னை தேடி வந்திருந்ததுதான் நமக்கு சொல்லுது. மகிமையாய் இத்தகைய குமாரனாய் தனிமையிலே மகிழ்ச்சியாக இருந்த திருத்துவத்தினுடைய 2வது நபர் தேவகுமாரனாய் கிறிஸ்து நமது பாவத்தின் நிமித்தமாக நம்மை தேடி வந்தான். அவனுடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு, அவனுடைய குற்ற மனசாட்சியை பக்குவதற்கும் அங்கே உயிர் முதலாவதாக கொல்லப்படுகிறது. இந்த படைப்புல முதலாவதாக ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது, இந்த ஆடு தோல் உருக்கப்படுகிறது, அந்த ஆடு ரத்தம் சிந்தப்படுகிறது. அவன் மேல விழ வேண்டிய ஆக்கின அந்த ஆடு மேல விழுகுது. அவன் மேல விழ வேண்டிய சாபம் அந்த ஆடு மேல அங்கு செலுத்தப்படுகிறது. அவனுடைய நிர்வாணத்தை குற்ற உணர்ச்சியும் போக்குறதுக்கு தோல் ஆடைகளை தேவன் கொடுத்தார் என்ற பெண் பகுதி சொல்கிறார். மெய்யாலும் அது கிறிஸ்துவின் நிமித்தமாக அங்கு சொல்லப்படுகிறது. இந்த மேன்மையான கிறிஸ்து நாம் கடவுளுடைய வார்த்தையை மீறி நிமித்தமாக அவர் பூரணமாக தேவனது கட்டளைகளை கை கொண்டவரார். நமது சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் கல்வாரி சிலுவையிலே சாபமாகி அவர் தேவனது உக்கிர கோபத்தை சுமந்து பகையாகி நின்று நடிச்சுவரை தகர்த்து தேவனுக்குள்ளாக நம்மை சமாதானத்துக்குள்ளாக ஆக்கினார். நம்மேல் விழ வேண்டிய ஆக்கினை அவர் மீது விழுந்தது. தேவ கோபத்தை சகித்தவராய், தனது சரீரத்தை பிற்க கொடுத்தவராய், தனது இரத்தத்தை சிந்தினவராய் இருக்கிறார் என்று திருமந்தர் நமக்கு சொல்கிறார். உனக்கான ஒரு மீட்பின் வழி இங்கே இருக்கிறது. நீ தேவனோடு மறுபடியும் உறவு கொள்ள முடியும். தேவன் உன் பாவத்தை மன்னிக்க சித்தமாக இருக்க, ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்பது உன்னை மன்னிக்க நான் சித்தம் உள்ளவனாக இருக்கிறேன், உன்னை காப்பாற்றுவதற்கு விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன், உனக்கான எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறேன் என்பதை தேவன் அவனுக்கு சொல்றார். அதுதான் இந்த திருவிருந்து சொல்லக்கூடிய 2வது சத்தியம். எவ்வளவு அயோக்கியமா, எவ்வளவு பாவகரமான நம்முடைய வாழ்க்கை இருந்த பொழுதிலும் அவரது கிருபை மேலானதாக இருக்கும். அவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். நமது பாவங்களுக்கான எல்லா கடனும் செலுத்தப்பட்டாயிருச்சு. நம்முடைய குற்ற மனசாட்சி எல்லாம் நீங்குவதற்கு அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் போதுமானதாக இதில் பங்கெடுப்பதற்காக உட்கார்ந்து யோசனை. அதாம் பாவத்தை அறிக்கையிட வேண்டும் என்பதை தேவன் விரும்ப அதை விசாரிக்காம போகவில்லை. நீ என்ன செஞ்சன்றதை முதல் சொல்லு. உனக்கான ஆக்கினை என்னன்றதை நான் சொல்றேன். உன் பாவம் உன்னை என்ன எங்க கொண்டு போய் நிறுத்தணும் நான் சொல்றேன்றதான் அவர் சொல்றான். திருவிருந்தில் பங்கெடுப்பதற்கு உண்டாகாத உணரும். இந்த மகிமையான தேவனுக்கு முன்பாக அவரது உறவுகளை புறந்தள்ளியவனாக, இந்த உலகத்தோடு நான் ஒத்து வாழ்ந்து அவரது வார்த்தைகளுக்கு மீறினவனாக, என்னுடைய மனசாட்சியிலே குற்றமும் பயலும் திகில் பிடித்தவனாக, தேவ சமூகத்துக்கு உண்டாக துணிகரமாக நான் வராமல் வெக்கத்தோடும் அவமானத்தோடும் தலைகுனிந்தவனாக இருக்கிறேன் என்ற உணர்வுகள் இருக்கும்பொழுதுதான் அந்த மீட்பினுடைய மேன்மை. அவர் என்னை காப்பாற்றும்படியாக தனது சொந்த குமாரனை பலி செலுத்தியிருக்கிறார். அங்க ஆட்டக்கொள்ளல, அந்த குமாரனை அவர் கொண்டுட்டார். மகிமையாய் மாட்சிமையாய் இருந்த தனது நித்திய செல்ல பிள்ளையை அவர் நமக்காக பலி செலுத்தியிருக்கிறார். எவ்வளவு கவனமா அதில் பங்கெடுக்கணும், எவ்வளவு மேன்மையா அந்த ரட்சிப்போம் நாம பங்கெடுக்கணும். விசுவாசிகள் மனம் திரும்பி நன்றியுள்ள உணர்வோடு பாவத்தை அறிக்கையிட்டு தேவனது கிருபை அண்டினவர்களால், கிறிஸ்துவனுடைய நீதியை அண்டினவர்களால் இதை பங்கெடுப்போம். கர்த்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிரிப்பார்.
திருவிருந்தில் பங்கெடுக்கிறவங்க எந்திரிச்சு நம்ம ஜெபம் செய்வோம்.